papá. Mira, papá. Mira, Santiago.
ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி கொடுக்கப்பட்டது 28/12/1978. கடவுளை வெளிப்படுத்துதல் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. சத்தியம் சுத்தத்தையும் பயமற்ற தன்மையையும் அடிப்படையாக கொண்டது. இன்று பாப்தாதா தனது குழந்தைகள் அனைவரையும் அவர்களின் சக்தி மற்றும் பாண்டவ சேனையின் ரூபத்தில் பார்க்கிறார். சேனை தலைவர் தனது சேனையை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். அத்துடன் மகாராத்திகளும் யானைப்படையினர் குதிரைப்படையினரும் என்ன செய்கிறார்கள் என்றும் அவர் பார்க்கிறார். மகாராத்திகள் என்ன செய்கிறார்கள், குதிரை படையினர் என்ன செய்கிறார்கள், இருவரும் தத்தமது பாகங்களை நடிக்கிறார்கள். இதுவரை நாடகத்திற்கேற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் நடித்த பாகம் எதுவாயினும் அது வரிசைக்கிரமமாக நல்லது என்றே கூறப்படும். ஆனால் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது மகாராத்திகளான நீங்கள் காட்ட வேண்டிய துணிச்சல் என்ன? பாப்தாதா குறிப்பாக மகாவீரர்களினதும் மகாவீரிணிகளினதும் சேவைக்குரிய பாகத்தை பார்க்கிறார். சேவை புலத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறியிருக்கிறீர்கள்? ஓ இராணுவ தளபதி, தனது இராணுவத்தினர் எந்த அளவிற்கு முன்னேறியிருக்கிறார்கள், எந்தளவு பிரதேசத்தை அவர்கள் கைப்பற்றியுள்ளார்கள் என்பவற்றுக்காக சதா பிரதேச வரைபடத்தை பார்ப்பார். அவர் அத்துடன் எத்தனை ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளன என்பதையும் எதிர்காலத்திற்காக தமது இலக்கு என்னவென்பதையும் தாம் அந்த இலக்கில் இருந்து எத்தனை தொலைவில் உள்ளோம் என்பதையும் தாம் என்ன வேகத்தில் முன்னேறுகிறோம் என்பதையும் சதா அவதானித்து கொண்டிருப்பார். அதே போன்று பாப்தாதாவும் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை உள்ள சேவைக்கான வரைபடத்தை அவதானிக்கிறார். அவர் என்ன பெறுபேற்றை கண்டார்? மகாராத்திகளும் மகாராத்தினிகளுமான நீங்கள் சேவை புலத்தில் முன்னேறுவதை அவர் கண்டார். நீங்கள் சகல ஆயுதங்களையும் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் செயற்படும் பிரதேசத்தையும் அதிகரிக்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் ஆத்ம குண்டுகளை மட்டுமே போட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இறை குண்டுகளை போட வேண்டும். நீங்கள் ஆன்மீக அனுபவங்களான ஆன்மீக சந்தோஷம், ஆன்மீக அமைதியின் அனுபவங்கள் என்ற வெவ்வேறு ஆயுதங்களை காலத்திற்கேற்ப வரிசைக்கிரமமாக உபயோகிக்கிறீர்கள். எவ்வாறாயினும் இறுதியில் போட வேண்டிய குண்டு தந்தையை வெளிப்படுத்தல் என்ற குண்டாகும். உங்களை பார்க்கின்ற எவரிடமிருந்தும் அல்லது உங்களுடன் தொடர்பில் வருகின்ற எவரிடமிருந்து தந்தை வந்துவிட்டார் என்ற ஒளி வெளிப்பட்டும் சர்வசக்திவானின் நேரடி பணி இப்போது இடம்பெறுகிறது. எங்கு மொழி பரவக்கூடியதான இறுதி குண்டு இதுவேயாகும். இந்த பணி இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. எவ்வாறு, எப்போது நீங்கள் இதை செய்வீர்கள்? கடவுளை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை சத்தியமாகும். சத்தியமே வெளிப்படுத்துகையாகும். ஒன்று உங்களுடைய சுயத்தின் சத்தியம், மற்றையது சேவையின் சத்தியம். சத்தியத்திற்கான அடிப்படை சுத்தமும் பயமற்ற தன்மையுமாகும். இந்த இரண்டு குணங்களையும் கிரகிப்பதினூடாக சத்தியத்தினூடாக வெளிப்படுத்துகை இடம்பெறும். ஏதாவது சுத்தமற்ற தன்மை நேர்மையின்மை காணப்பட்டாலும், அதாவது சத்தியம் மற்றும் சுத்தத்தில் சிறிதளவு குறைவாக காணப்பட்டாலும், வெளிப்படுத்தும் பணியில் நீங்கள் வெற்றியடைய அது அனுமதிக்காது. சத்தியமும் சுத்தமும், சத்தியம் என்றால் நீங்கள் யார், நீங்கள் எத்தகையவர் என்ற உங்களுடைய ஆதி சத்தோப்பிரதான் ரூபத்தில் சதா ஸ்தீரமாக இருத்தலாகும். ரஜோஸ்திதியோ அல்லது தமோஸ்திதியோ உங்களுடைய சத்தியத்தின் ஆதி ஸ்திதி அல்ல. அந்த ஸ்திதிகள் சகவாசத்தின் ஆதிக்கத்தால் வருபவை. யாருடைய சகவாசம்? மாயை ராவணனின் சகவாசம். ஆத்மாவின் உண்மையான ஸ்திதி அவரின் சத்தோப்பிரதான் ஸ்திதியாகும். எனவே முதலில் சத்தியம் உள்ளது, இரண்டாவதாக உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் சத்தியத்தின் சத்தோப்பிரதான் ஸ்திதி இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் இன்னமும் ரஜோஸ் மற்றும் தமோஸ் ஸ்திதிகள் கலந்துள்ளனவா? உங்களுடைய சம்ஸ்காரங்களில் இயல்பான முறையில் சத்தியம் உள்ளதா? அல்லது நீங்கள் முயற்சி செய்தே இந்த சத்தியத்தின் ஸ்திதியை கொண்டு வர வேண்டியுள்ளதா? தந்தை சத்தியம் என்று அழைக்கப்படுவதை போன்று ஆத்மாவின் உண்மையான ரூபமும் சத்தியமே ஆகும். சத்தியம் சத்தோப்பிரதான் ஸ்திதி ஆகும். இத்தகைய சத்தியம் உங்களுக்கு இருக்கிறதா? சுத்தம், நீங்கள் தூய்மையின்மையை, குறைபாட்டை அல்லது தவறான ஒன்றை சிறிதளவேனும் உங்களுடைய எண்ணங்களிலேனும் தொட்டால் முழுமையான சுத்தம் காணப்பட மாட்டாது. பௌதீகமான அழுக்கை நீங்கள் விரும்பாததை போன்று, அவற்றை நீங்கள் தவிர்ப்பதை போன்று, தவறான எதை பற்றியும் சிந்திப்பதும் அழுக்கை தொடுவதை போன்றதே ஆகும். அழுக்கை பற்றி செவி மடுத்தல், பேசுதல் அல்லது அழுக்கான ஒன்றை செய்தல் அனைத்தும் அந்த அழுக்கை உங்களுக்குள் எடுத்துக்கொள்வதாகும். உங்களுடைய எண்ணங்களிலும் சிறிதளவு தூய்மையின்மையேனும் இல்லாதிருத்தலே சுத்தமாகும். இது சத்தியம் என்றும் சுத்தம் என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவது விடயம் பயமின்மையாகும். பயம் இல்லாதிருத்தல் என்பதன் வரை விளக்கணமும் மிகவும் ஆழமானது. முதலில் உங்களுடைய பழைய தமோகுணி சம்ஸ்காரங்களை வெற்றி கொள்வதற்கு பயமின்மை இருக்க வேண்டும். நான் என்ன செய்வது? என்னால் இதை செய்ய முடியவில்லை. எனது சம்ஸ்காரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக உள்ளன என கூறுதல் பயமின்மை அல்ல. நீங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போதும், மற்றவர்களின் சம்ஸ்காரங்களை மாற்றும் போதும், உங்களுடைய சம்ஸ்காரங்களை மற்றவர்களின் சம்ஸ்காரங்களுடன் ஒத்திசைப்பதில் நீங்கள் பயமற்றவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் பயப்பட்டு உங்களால் இதை செய்ய முடியுமா, உங்களால் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற முடியுமா என நினைத்தால், அல்லது நீங்கள் கூறுவதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என எண்ணினால், அதுவும் முற்றிலும் பயமற்றவராக இருத்தல் என்பதல்ல. மூன்றாவதாக, உலகிலும் சேவை புலத்திலும் உள்ள ஆத்மாக்கள் பலரின் கடும் கோட்பாடுகளையும் சூழலையும் பார்த்து அவர்களின் பலத்தின் அல்லது அவர்களின் சூழலின் ஆதிக்கத்திற்கு சிறிதளவேனும் உட்படுவதும் ஒரு வகையான பயமே ஆகும். ஏதாவதொன்று பாழாகி போகும், பெறுபேறாக குழப்பங்கள் நிலவும் என்ற அனைத்தையும் எதிர்பார்த்து நீங்கள் பயமற்றவராக இருக்க வேண்டும். அடிமரமான உங்களிடமிருந்து தோன்றிய கிளைகளாக இருப்பவர்கள், அதாவது ஆத்மாக்களை பற்றிய சிறிதளவு ஞானத்தையும் கொண்டவர்களால் தமது தற்காலிக நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதில் பயமற்றவராக இருக்க முடியுமானால், தமது எல்லைக்குட்பட்ட புத்திகளால் ஏதாவது ஒன்றை உண்மை என நிரூபிப்பதில் பயமற்றவராக இருக்க முடியுமானால், பொய்மையையும் சத்தியம் என நிரூபிப்பதில் அவர்கள் உறுதியாகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் இருக்க முடியுமானால் சர்வசக்திவான் தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்களையும் அவருடைய ஆதியும் அனாதியுமான சத்தியத்தையும் வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள் என்றால் பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தமாகும். கிளைகள் சதா அசைந்து கொண்டிருக்கும், ஆனால் அடிமரம் அசையாது. எனவே கிளைகள் பயமற்றிருக்கும் போது அடிமரம் பயப்பட்டு தயங்கினால் நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்கள்? எனவே இப்போது வெளிப்படுத்துகைக்கு அடிப்படையாக விளங்கும் உங்களுடைய சுத்தத்தையும் பயமின்மையையும் சோதித்து பாருங்கள். இது சத்தியம் எனப்படுகிறது. இந்த சத்தியத்தின் அடிப்படையிலேயே வெளிப்படுத்துகை இடம்பெறும். இன்னமும் கடவுளை வெளிப்படுத்துவதற்கான கடைசி சக்தி வாய்ந்த குண்டு உபயோகப்படுத்தப்படவில்லை. இதுவரையுள்ள பெறுபேட்டிலேயே ராஜயோகி ஆத்மாக்களான நீங்கள் மேன்மையானவர்கள். ராஜயோகம் மேன்மையானது, உங்களுடைய பணி மேன்மையானது, உங்களுடைய மாற்றமும் மேன்மையானது. இவை அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் சர்வசக்திவான் உங்களுக்கு கற்பிக்கிறார் என்ற உண்மை, பௌதீக உலகில் ஞான சூரியன் உதித்துள்ளார் என்ற உண்மை இன்னமும் மறைமுகமாகவே உள்ளது. இந்த இறை குண்டின் பெறுபேறு என்னவாக இருக்கும்? உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரினதும் எல்லைக்குட்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். அவர்கள் ஒரே ஒரு தந்தையையே தமது ஆதாரமாக அனுபவம் செய்வார்கள். விஞ்ஞானத்தின் குண்டுகள் உபயோகப்படுத்தப்படும் போது நாடுகள் அனைத்தும் அழிக்கப்படும். ஆரம்பத்தில் இருந்த அனைத்தும் புலப்பட மாட்டாது, அனைத்தும் முடிந்துவிடும். அதே போன்று இந்த இறுதி குண்டினால் உங்களுடைய ஆன்மீக முயற்சிக்கான தற்காலிக ஆதாரங்கள் முடிந்துவிடும். சரியான ராஜயோக வழிமுறை மூலம் அனைவருக்கிடையே தந்தை வெளிப்படுத்தப்படுவார். உலகத் தந்தை முழு உலகிலும் மிக தெளிவாக தென்படுவார். சகல மதங்களையும் சார்ந்த ஆத்மாக்கள் அனைவரிடமிருந்து இது தமது தந்தை என்ற ஒரே வார்த்தைகள் வெளிப்படும். இது இறை குண்டினூடான இறுதி வெளிப்படுத்துகை எனப்படுகிறது. இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பெறுபேற்றினை புரிந்து கொண்டீர்களா? இந்த வருடம் இறை குண்டினை போடுங்கள். உங்களுடைய சுத்தத்தினதும் பயமின்மையினதும் அடிப்படையில் சத்தியத்தை வெளிப்படுத்துங்கள். அச்சா, இத்தகைய தந்தையை முழு உலகிற்கும் வெளிப்படுத்துபவர்களுக்கும் சதா பயமற்றவர்களாக இருந்து சதா ஒரேயொரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கும் சதா போதையுடனும் களிப்புடனும் இருக்கும் இலகு ராஜயோகிகளுக்கும் இறுதி கணங்களை நெருக்கமாக கொண்டு வருபவர்களுக்கும், அதாவது ஆத்மாக்கள் அனைவரினதும் ஆசைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கும், தந்தையை போன்று கருணை மற்றும் கனிவு கடலாக இருப்பவர்களுக்கும், இத்தகைய கருணை நிறைந்த குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப்தாதா குழுக்களை சந்திக்கிறார். நீங்கள் அனைவரும் உங்களுடைய மேன்மையான பாக்கியத்தின் புகழை பாடிய வண்ணம் சதா சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கடவுளால் புகழப்படும் இத்தகைய மேன்மையான பாக்கியத்தை நீங்கள் எப்போதாவது பெற்றிருக்கிறீர்களா? இப்போது நீங்கள் இந்த பாக்கியத்தை பெறவில்லை என்றால் நீங்கள் அதை எதிர்காலத்திலும் பெற மாட்டீர்கள். நீங்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்களா? அனைவரின் கவனமும் இயல்பாகவே உங்களுடைய பிரகாசத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு அது என்னவென்று அதிசயப்படும் வகையில் உங்களுடைய பாக்கிய நட்சத்திரம் சதா பிரகாசிக்கப்பட்டும் குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரின் நெற்றியின் மையத்திலும் பாக்கிய நட்சத்திரம் சதா பிரகாசிக்கும் போது உலகிலுள்ள மக்கள் அனைவரினதும் பார்வை இயல்பாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். தாம் பார்க்கும் பாக்கிய நட்சத்திரம் என்ன என அவர்கள் வியப்பார்கள். விசேடமான ஒரு நட்சத்திரம் குறிப்பாக பிரகாசமாக இருக்கும் போது அனைவரின் கவனமும் இயல்பாகவே அதை நோக்கி ஈர்க்கப்படும். அதை போன்று பிரகாசிக்கும் பாக்கிய நட்சத்திரம் அனைவரையும் ஈர்க்கப்பட்டும் அனைவரையும் ஈர்க்கட்டும். பிரகாசிக்கும் நட்சத்திரம் உங்களுக்கும் உலகிலுள்ள மக்கள் அனைவருக்கும் புலப்பட வேண்டும். பிரகாசிக்கும் ஏதாவதொன்று நீங்கள் அதை பார்க்க விரும்பாவிட்டாலும் உங்களுடைய கண்களை கவரும். எனவே மக்கள் எங்கும் நோக்கினாலும் அவர்களின் பார்வை இறுதியில் உங்கள் மீதே விழும். உங்களுடைய பிரகாசிக்கும் பாக்கியத்தை இந்த அளவிற்கு நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களா? இந்த வேளையில் மேன்மையான ஸ்திதியை கொண்டிருப்பவர்கள் மேன்மையான அந்தஸ்தை பெறுவார்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருக்கும் அவர்களின் ரூபத்தில் அவர்கள் முழு உலகிலும் அதி மேன்மையானவர்களாக இருப்பார்கள். தந்தையின் குழந்தைகளாக அவர்கள் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்திலும் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். ஞானத்திலும் அவர்கள் மேன்மையான ராஜ்யத்தை ஆளும் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நடிக்கும் ஒவ்வொரு பாகமும் மேன்மையானதாக இருப்பதனால் அவர்கள் தங்களை அதி உயர்ந்த ஆத்மாக்களாக அனுபவம் செய்வார்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தை பிரம்மாவிற்கும் சமமானவராகி ராஜரீகத்திற்கும் எளிமைக்கும் இடையே சமநிலையுடன் அனைத்தையும் செய்வீர்களாக. தந்தை பிரம்மா உயர்ந்தவராகவோ அல்லது தாழ்ந்தவராகவோ இல்லாமல் சாதாரணமானவராக இருப்பதை போன்று ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பிராமணர்களின் கோட்பாடு முற்றிலும் எளிமையாகவும் இருக்கக்கூடாது, அதிகம் ராஜரீகமாகவும் இருக்கக்கூடாது என்பதாகும். அவர்கள் மத்திய நிலையில் இருக்க வேண்டும். வசதிகள் பல உள்ளன. வசதிகளை வழங்கும் மக்களும் இருக்கிறார்கள். எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பணியை செய்யும் போதும் அது மத்திய நிலையில் இருக்க வேண்டும். இங்கு ராஜ தாம்பீகம் அதிகளவில் உள்ளதென்று எவரும் கூறக்கூடாது. நீங்கள் எந்த அளவிற்கு எளிமையாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ராஜரீகமாகவும் இருங்கள். இரண்டிலும் சம நிலை இருக்கட்டும். ஸ்லோகம். மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்களை பார்த்து நினைவில் வைத்திருங்கள், நான் எதை செய்தாலும் அதை பார்க்கும் மற்றவர்கள் அதையே செய்வார்கள். ஓம் சாந்தி.